சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தெய்வன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக எலிசாவினாலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவரால் ஏகு அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். உடனே அவன் எழுந்து சென்று இஸ்ரேலிலே காயம் குணமாகும்படியாக சென்றிருந்த இஸ்ரேலின் அரசனான யோராமை போய் கொலை செய்தான். அவனோடு இருந்த யூதா தேசத்து அரசனான யோராமின் மகனான அகசியாவும் கொலை செய்யப்பட்டான் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். இரண்டு ராஜாக்கள் 9:30.
ஏகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து,
அரசனின் தாயாகிய அரசியான ஏசபேலை கொலை செய்வதை குறித்து இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவளும் ஒரு பயங்கரமான பெண்தான். சீதோனின் அரசனான ஏத்பாகாலின் குமாரதி. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒருவேளை அவள் மிக அழகான ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். ஆகாபும் ஏசபேலும் திருமணம் செய்தார்கள். அது ஒருவேளை அந்த முழு சமுதாயமுமே கொண்டாடிய ஒரு திருநாளாய் இருந்திருக்கும். இரண்டு ராஜ்யங்களின் முக்கியமான நபர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அங்கே செல்வ செழிப்பும் அரசு அலங்காரங்களும் இருந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்திலே இதை குறித்து எலியாவும் எதுவும் சொல்லவில்லை. இரண்டு ராஜ்யங்களின் பொதுமக்களும் பண்டிகை போல கொண்டாடியிருப்பார்கள். பிசாசுகளுக்கும் அது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். ஆனால் அது பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு துக்கமான காரியமாய் தெரிந்திருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் உலகம் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது, பரலோகம் வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனிதன் வெளி அலங்காரத்தையே பார்க்கிறான். சரித்திரத்திலே ஏசபேல் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணி. சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அவளே தலைமை பொறுப்பெடுக்கிறாள். அவளுடைய தீமையான காரியங்கள் மூன்று ராஜ்யங்களிலே உணரப்பட்டது. அது மட்டுமல்ல, அவளுடைய வாழ்நாளுக்கு பிறகும் அவளுடைய தீமை தொடர்ந்தது. அவளுடைய வித்தியாசமான வாழ்க்கை பழமொழியானது. சரித்திரத்திலே விஷத்தை ஊற்றிய ஒரு பெண் அவள். வேத புத்தகத்தின் இறுதியிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலேதான் அவளுடைய பெயரை திரும்ப பார்க்கிறோம். அவள்தான் இஸ்ரவேலிலே பாகால் வணக்கத்தை கொண்டு வந்தவள். அவள் பாகாலுக்கென்று 450 தீர்க்கதரிசிகளையும் அஸ்தரோத்திற்கென்று 400 தீர்க்கதரிசிகளையும் வைத்திருந்தாள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்த பெண் அவள். எனவே கர்த்தருடைய ஜனங்கள் அக்காலகட்டத்திலே தலைமறைவானார்கள். தன்னுடைய சொந்த மகளை யூதாவின் அரசனின் மகனுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டது இந்த ஏசபேல்தான். எலியாவை தவிர யாரும் அவளுக்கு எதிர்த்து நின்றதில்லை. கொஞ்ச காலத்திற்கு தேவனும் எதையும் செய்யாமல் ஒளிந்து கொண்டது போல தெரிகிறது. இறுதியாக ஏசபேல் ஆகாபுக்கு தனது திராட்சை தோட்டத்தை கொடுக்க மறுத்த நாபோத்தின் கொலையை திட்டமிட்டாள். இப்பொழுது பரலோகம் அமைதியாயிருக்கப் போவதில்லை. தேவனுடைய பொறுமையின் காலம் முடிவடைந்துவிட்டது. அவருடைய நியாய தீர்ப்பை கூற எலியாவை அனுப்பினார். முதலாவது ஆகாப் கொலை செய்யப்பட்டான். தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கியது. இப்பொழுது ஏசபேலின் நேரம். தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே அவளை கொண்டு அடக்கம் செய்ய எதுவும் இல்லாத அளவிற்கு நாய்கள் அவளுடைய சரீரத்தை தின்றது. ஆகாப் பலித்து 14 ஆண்டுகள் ஆனபடியினாலே தேவன் உரைத்த வார்த்தை தன்மேல் நிறைவேறாது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே எந்த மனம் திரும்புதலும் இல்லை. ஆகாபின் மரணம் தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று என்று எண்ணிக்கொண்டு அவளும் இஸ்ரேலிலே இருந்தாள். தனக்கு எதுவும் நடக்காது என்று எண்ணினாள். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் மாறாதது. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். வேத புத்தகத்திலுள்ள துக்கமான அதிகாரங்களுள் இதுவும் ஒன்று. ஏசபேல் ஒரு அரசியாயிருந்தாள். இப்பொழுது அரசனின் தாயாயிருக்கிறாள். கோபத்தோடு யெகூ புறப்பட்டு வருகிறான். ஏற்கனவே இரண்டு அரசர்களை கொலை செய்துவிட்டு வருகிறான். யூதாவின் அரசனையும் ஏசபேலின் மகனான யோராமையும் கொண்டுவிட்டு வருகிறான். அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய கண்களுக்கு மையிட்டுக் கொண்டு தலையை சிங்காரித்துக் கொண்டு எட்டி பார்க்கிறாள். பெருமை நிறைந்த அந்த பெண் யெகூவையும் தனது அழகினாலே கவர்ந்து விடலாம் என்று எண்ணினாள். அவளுக்கு ஒரு பேரன் இருக்கிறான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 10:15.
அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி,
யெகு இப்பொழுதும் சமாரியாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். ரேகாபின் குமாரனான யோனதாவை சந்திக்கிறான். அவனிடத்திலே கேட்ட கேள்வி என்ன? என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். இந்த யோனதாப் தான் எரேமியா கூறிய வார்த்தைகளுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்த ஒருவன். ஆகாவின் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னவன் இந்த யோனதாப். எனவே யெகுவோடு கூட ரதத்திலே ஏறி அவனுக்கு உதவி செய்கிறான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 10:18-19.
பின்பு யெகு ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகு அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள். ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன். வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகு இதை தந்திரமாய் செய்தான்.
கவனித்தீர்களா? ஆகாபின் குடும்பத்தை கொலை செய்த பிறகு பாகால் வணக்கத்தை ஒழிக்கும்படியாக எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒன்றாக கொலை செய்யும்படியாய் பண்டிகை என்று சொல்லி ஓரிடத்திலே எல்லாரையும் கூட்டுகிறான். எல்லாரும் அங்கே வந்தபொழுது அனைவரையும் கொலை செய்து தேசமெங்கும் போய் எல்லா பாகால் கோவில்களையும் தீக்குளுத்தி சிலைகளை உடைத்து நோறிக்கி போட்டான். பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒழித்தாலும் பூரணமாக கர்த்தரிடத்திலே அவன் திரும்பவில்லை. பாருங்கள், 2 ராஜாக்கள் 10:29.
ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை யெகு விட்டு விலகவில்லை.
எரோபெயாம் செய்து வைத்த பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை யெகு தொடர்ந்தான். இது எகிப்திலிருந்து வந்த ஒரு பாவமாய் இருக்கிறது. யெகு பூரணமாக கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். 4 தலைமுறைகளுக்கு அவனுடைய சந்ததி அரசாள போகிறது. 2 ராஜாக்கள் 10:30.
கர்த்தர் யெகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார்.
யெகு கொடூரமான ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் அதை பயன்படுத்தினார். 2 ராஜாக்கள் 10:32.
அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து.
பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்கிறது? வடக்கு ராஜ்யம் சிறையிருப்புக்குள்ளே செல்வதற்கு ஆயத்தமாகிறது. இப்பொழுது முதல் அங்கே எல்லாம் குறைவுபடப் போகிறது. இறுதியாக அசீரியா இஸ்ரவேலை சிறைப்பிடிக்கப் போகிறது. இந்த அதிகாரத்தின் இறுதியிலே யெகுவின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த யெகு 28 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்திருக்கிறான். சரி, 11 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். ஆகாப் ஏசபேல் இவர்களின் சரித்திரம் மிக உற்சாகம் கொடுக்கும் ஒரு சரித்திரம் அல்ல. இதோடு அவருடைய சரித்திரம் முடிவடைந்து விட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் முடிவடையவில்லை. யெகு ஆகாபின் சந்ததியார் எல்லாரையும் வடக்கு ராஜ்யத்திலே கொலை செய்திருந்தாலும் ஆகாப் ஏசபேல் இவர்களின் மகள் யூதாவின் ராஜாவை திருமணம் செய்திருந்தாள். அவளும் தனது தாயைப் போல கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாள். அவளுடைய பெயர்தான் அத்தாலியாள். அவள் செய்யப்போகிற பயங்கரமான காரியத்தை நாம் பார்க்கப் போகிறோம். கவுனிங்கள், 2 ராஜாக்கள் 11:1.
அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சஸ்தர் யாவரையும் சங்காரம் பண்ணினாள்.
அகசியா உயிரோடு இருந்த காலமெல்லாம் அத்தாலியாளே ராஜ்யத்தை கட்டுப்படுத்தி வந்தாள். ஏனென்றால் அகசியா அவளுடைய குமாரன். அவள் ஏசபேலை போலவே செயல்படுகிறவளாய் இருந்தாள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வோம் அல்லவா, அது மிக மிக உண்மையாய் இருந்தது. இப்பொழுது அகசியா மரித்து போனான். அவளுடைய பேரன் பட்டத்திற்கு வர வேண்டும், ஆனால் அவள் அதை விரும்பவில்லை. அந்த பேரனை தன்னால் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியாது என்பதை உணர்ந்தவள், தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று எண்ணியவள் தாவீதின் வம்சம் அத்தனையையும் கொலை செய்ய முற்படுகிறாள். இது இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லும் தாவீதின் வம்சாவளியை அழிக்க பிசாசானவன் எடுத்த மற்றொரு முயற்சி என்று சொல்லலாம். ரட்சகர் இந்த உலகத்திலே பிறக்காதபடி தாவீதின் வம்சத்தை முற்றிலும் அழிக்க அவன் பலமுறை முற்பட்டான். பல்லாண்டு காலமாக யூதர்களை பூரணமாக அழிக்க பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டே இருந்தான். எகிப்திலே கர்த்தர் மோசேயை பாதுகாத்தார். எகிப்திலே யூதர்களை முற்றிலுமாய் அழிக்க முடியவில்லை, அவர்கள் வெளியே வந்தார்கள். எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல ஆமான் யூதர்களை முழுமையாய் அழிக்க முற்பட்டான். இந்த ஒவ்வொரு சம்பவங்களின் பின்னணியத்திலேயும் பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது தாவீதின் சந்ததியை முற்றிலுமாக அழிக்க அத்தாலியாள் முற்படுகிறாள். அவள் எல்லாரையும் கொன்றுவிட்டேன் என்று எண்ணினாலும் ஒருவனை அவள் விட்டுவிட்டாள். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 11:2-3.
யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளியறையில் ஒளித்து வைத்தார்கள். இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள்.
தனது மகன் கொலை செய்யப்பட்ட பிறகு அத்தாலியாள் அரச பொறுப்பெடுத்தாள். தனியாக ஆட்சி செய்கிறாள். அதைத்தான் செய்ய அவள் விரும்பிக் கொண்டும் இருந்தாள். ஆனால் அதே வேளையிலே சிறுவனான யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வளர்க்கப்படுகிறான். 2 ராஜாக்கள் 11:4.
7ஆம் வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து.
இப்பொழுது யோவாஸ் 7 வயது நிரம்பினவனாகிறான். ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளிகளையும் அழைத்து அனுப்புகிறான். தங்கள் ராஜாவாகிய அகசியாவுக்கு ஒரு குமாரன் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறான். தாவீதின் வம்சத்திலே இப்பொழுது ஒரு குமாரன் இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே அது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது, இருதயத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்க செய்தது. அத்தாலியாளுடைய கீழ்த்தரமான ஆட்சிக்கு முடிவு என்று எண்ணியபொழுது அத்தனை பேரும் மகிழ்ந்தார்கள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 11:5-7.
அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரமனை காவல் காக்க வேண்டும். 1/3 சூர் என்னும் வாசலிலும், 1/3 காவலாளரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும்.
யோவாசை சுற்றி எல்லாரும் அணிவகுத்து ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். இந்த 7 வயது அரசனான யோவாசை காப்பதற்கு சகல ஆயத்தங்களும் செய்யப்பட்டுவிட்டது. ஏனென்றால் அத்தாலியாள் எந்த நேரத்திலும் வந்து அவனை கொலை செய்ய முடியும். இருதயமற்ற ஒரு பெண் அவள். தனது தாயாகிய ஏசபேலை போல இவளும் கொடூரமானவள். எனவே ஜனங்கள் முன்னாலே இவன் அரசனாக கொண்டுவரப்படும் பொழுது சகல பாதுகாவலோடும் கொண்டுவரப்படுகிறார். 2 ராஜாக்கள் 11:11-12 பாருங்கள்.
காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள்.
தெற்கு ராஜ்யத்திற்கு இது மிக உன்னதமான ஒரு நாள். தாவீதின் வம்சத்திலே ஒரு அரசனை மீண்டுமாக அவர்கள் முடிசூடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எல்லாம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாயிருந்தது. இரண்டு ராஜாக்கள் 11:13.
ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து,
இந்த இளைய அரசனின் பட்டமேற்பு விழாவிற்கு அத்தாலியாள் அழைக்கப்படவில்லை, ஆனால் சியோன் மலையிலே தற்செயலாக அவள் அப்பொழுது இருந்தாள். இது தேவாலயத்திற்கு மேலே உள்ள பகுதி. ஆலயத்திலே ஜன சத்தத்தை கேட்டபொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாய் அவள் போகிறாள். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 11:14.
இதோ ராஜா முறைமையின்படியே தூண் அண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காளம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காளம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள்.
இந்த காட்சிகளை கண்டபொழுது ராஜ துரோகம் நடக்கிறது என்று அவளை எண்ணினாள். இரண்டு ராஜாக்கள் 11:15-16.
ஆசாரியனாகிய யோய்தா ராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள்.
இப்பொழுது அத்தாலியாள் தப்பி ஓட முற்படுகிறாள். ஆனால் அங்கே அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே ஆசாரியனாகிய யோய்தா எந்தெந்த இடங்களிலே அவள் வரக்கூடும் என்று எண்ணினானோ அங்கெல்லாம் சரியானபடி சேவகரை நிறுத்தியிருந்தான். ஆலயத்திற்குள்ளே அவள் கொலை செய்யப்படாமல் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவளை கொண்டு போட்டார்கள். அத்தாலியாள் அகற்றப்பட்டபடியினாலே தெற்கு ராஜ்யத்திற்கு மேலே இருந்த இருளான மேகம் அகற்றப்பட்டது என்று சொல்லலாம். இப்பொழுது ஒரு புதிய அரசன் இருக்கிறான். ஆனால் இந்த நேரத்திலே அவன் இளைஞனாயிருந்தபடியினாலே சரியான ஆலோசனையோடு கூட அரசாட்சி கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களிலே ஒருவர்தான் ஆசாரியனாகிய யோய்தா. பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 11:17.
அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும் படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து,
இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் யெகோவாவை தொழுது கொள்ளும்படியாக திருப்பப்படுகிறார்கள். பாகாலின் வழிபாடு முற்றிலும் அகற்றப்படுகிறது. இஸ்ரவேலிலே உண்டாயிருந்த பாகால் வழிபாடு யூதாவிற்குள்ளும் புகுந்திருந்தது. எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவ்வப்பொழுது பாகாலையும் வணங்கிக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பாடுவார்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பார்கள். ஆனால் வாரத்து நாட்களிலே பிசாசானவனை பிரியப்படுத்தும் காரியங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த காரணத்தினாலேயே பல திருச்சபைகள் இன்றைக்கு செத்த சபைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இரண்டு ராஜாக்கள் 11:18.
பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான்.
அங்கே ஒரு உன்னதமான உயிர் மீட்சி ஆரம்பமாகிறது. இரண்டு ராஜாக்கள் 11:19-21 பாருங்கள்.
100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜா அரமனைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரமனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான்.
கவனித்தீர்களா, தாவீதின் வம்சாவளியிலே வந்த யோவாஸ் அரசனான போது ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பாகால் வழிபாடும் விக்கிரகங்களும் பூரணமாய் ஒழிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் கர்த்தருடைய இடத்திலே மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவருடைய வார்த்தைகளிலே ஒன்றும் தரையிலே விழாது. எலியா தீர்க்க தரிசனம் முறைத்தது போலவே ஆகாபின் குடும்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. இங்கே நான் பார்ப்பது போல ஆகாபின் மகளும் அழிக்கப்பட்டு தாவீதின் சிங்காசனத்திலே தாவீதின் வம்ச வழியிலே ஒருவர் அரசனாகிறார். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலானதற்கு காரணம் அவர்கள் பாகாலையும் பாகால் வணக்கத்தையும் ஒழித்து கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஜனங்கள் கர்த்தரோடே மீண்டுமாய் உடன்படிக்கை பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரை விட்டு தூரம் போகும்பொழுது நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம், நம்முடைய சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு கூட நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்பொழுது, ஆண்டவரே உம்மையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரதானமானவராக கொள்வேன், உம்மையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொழுது கொள்வேன், உம்மையே நான் சேவிப்பேன், உமக்கு பிரியமானதை செய்வேன், உமக்கு பிரியமில்லாததை என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவேன் என்று நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் பொங்கி மகிழும், பரலோகமும் மகிழ்ச்சி அடையும், நித்திய சந்தோஷமும் காணப்படும். இன்று ஒருவேளை நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனபடினாலே சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து வேதனையின் மத்தியிலே இருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னமும் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய பாதத்திலே பூரணமாய் ஒப்புக் கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டுமல்ல, வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தத்தை தாரும், என்னுடைய செயலிலே பரிசுத்தத்தை தாரும், என்னுடைய நோக்கங்களிலே பரிசுத்தத்தை தாரும், என் மனப்பாங்கு பரிசுத்தமாயிருக்கட்டும், என்னுடைய ஆசைகளிலே பரிசுத்தம் இருக்கட்டும் என்று எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் வாக்குரைத்தபடி ஆகாபையும் ஏசபேலையும் அவருடைய சந்ததியையும் அழித்து நிர்மூலமாக்கி மீண்டுமாய் மக்களுமை கண்டுகொள்ள உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டுமே என்று கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் பூரண சந்தோஷத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்களை நீர் உணர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு உலகம் கொடுக்கிற சந்தோஷம் வேண்டாம், நீர் கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு போதும் என்று சொல்லி உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை உதறி தள்ளுகிறார்களோ, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உம்மோடு தங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக நீர் பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து பூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அந்த வசனம் இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் கருத்தாய் உமோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் உண்மையாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இந்த கடைசி நாட்கள்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9. யோபு 5:9.